இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையாக திருவருட்பயனிலே இரண்டாம் அதிகாரமாகிய உயிரவை நிலையிலே தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய குரட்பாக்களை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. உயிரவை நிலை என்ற இந்த இரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரமாகிய பதிமுது நிலையை தொடர்ந்து வருவது. முதல் அதிகாரத்திலே பதிமுது நிலை என்ற தலைப்பிற்கிணங்க பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே உயிரவை நிலை என்ற தலைப்பின் மூலம் உயிரவை என்ற அவை என்பதை பகுதிப்பொருள் ரீதியாக கொடுத்ததன் மூலம் உயிர்கள் பல என்ற உண்மையை தலைப்பின் மூலமே பெற வைத்தார். சைவ சித்தாந்தத்திலே பதியாகிய இறைவன் ஒருவன், ஆனால் பசுக்களாகிய உயிர்கள் பல, எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு பல, எண்ணிறந்தன என்று சொல்வார்கள். அந்த தலைப்பின் மூலமாக உய்த்து உணர்ந்து கொள்ளும்படி வைத்த ஆசிரியர் முதல் குரட்பாவிலே வெளிப்படையாகவே உண்மையை சொல்லி அருள்கின்றார். எப்படி என்றால், நாமெல்லாம் இதுகாரும் எத்தனை நாட்கள், எத்தனை காலம் நாம் பிறந்திருக்கின்றோம், எத்தனை காலம் நாம் இறந்திருக்கின்றோம், நாம் பிறந்த காலங்களையும் இறந்த காலங்களையும் எண்ணிச் சொல்ல முடியாது. ஏனென்றால் அத்தனை அத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம், ஏராளமான பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று மணிவாசக பெருமான் பல பிறவிகளையும் சொல்வார்கள். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரி பெருமானும் சொல்வார்கள். கடற்கரையிலே உள்ள மண் துகள்களை கூட எண்ணி சொல்லிவிடலாம், அடியனுடைய பிறவிகள் எத்தனை என்று சொல்ல முடியாது என்பார். அத்தனை பிறவிகள், ஏராளமான பிறவிகள் எடுத்துள்ளோம். ஆகவே பிறப்பு உண்டு என்றாலே இறப்பும் உண்டு. ஆகையினாலே நாம் பிறந்த காலத்தையும் இறந்த காலத்தையும் எப்படி கணக்கிட்டு சொல்ல முடியாதோ, இறந்த பிறகு மீண்டும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுப்போம் என்றும் சொல்ல முடியாது. அதுபோல முத்தி அடைந்த ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது, முத்தி அடையாமல் பெத்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஆகவே உயிர்கள் எண்ணற்றவை என்று கூறினார். இரண்டாவது குரட்பாவிலே அந்த எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக இருக்கின்றார்கள், மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர் என்ற உண்மையை கூறினார். அதையும் பார்த்தோம். திரிமலத்தார் ஒன்று அதனை சென்றார்கள் அன்றி ஒருமலத்தாராயும் உளர் என்று சொன்னார். இந்த இரண்டாவது குரட்பாவிலே உயிர்களின் வகையை சொல்லும் போது மும்மலமுடையவர்கள், அதிலே ஒருமலம் குறைந்தவர்கள், அப்புறம் ஒருமலம் மட்டுமே உடையவர்கள் என்றுதான் வகையை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மும்மலமுடையவர்கள் என்றால் அவர்களுக்கு என்னென்ன மலங்கள் உள்ளன, இருமலமுடையவர்கள் என்றால் என்னென்ன மலங்கள் உள்ளன என்பதை மூன்றாவது குரட்பாவில் தான் நமக்கு தெளிவாக்குகின்றார் ஆசிரியர். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மூவகை உயிர்கள் என்று சொன்னோமே, இந்த மூவகை உயிர்களை விஞ்ஞானாகலர், பிரளயாகலர், சகலர் என்று குறிப்பிடுவர். ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. உரைதரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர், நிறையின் மலம், மலம் கண்மம், மலன் கண்மம் மாயை என்று சித்தியார் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதற்கிணங்க இங்கே திருவருட்பயன் ஆசிரியரும் தெரிவித்துள்ளார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே ஆணவ மலம் உள்ளது. ஏனென்றால் அதுதான் மூலமலம். ஏனைய இரண்டு மலங்களுக்கும் காரணமாக இருப்பது ஆணவ மலம். ஆகவே ஒரு மலமுடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் இல்லாமல் கண்மமலமோ அன்றி மாயாமலமோ மாத்திரம் இருப்பதற்கு வழியில்லை. ஆணவம் இல்லை என்றால் கண்மமாயைகள் இருப்பதற்கு வழியே இல்லை. ஆணவம் தான் மூலமலம். அதனால்தான் அருமையாக சொன்னார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே மூலமலமாகிய ஆணவ மலம் உண்டு. சரி, ஆனால் இந்த மும்மலமுடைய ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே, ஆணவம் கண்மம் மாயை, ஆணவத்தோடு கண்மம் மாயை என்று மேலும் இரு மலங்கள் கொண்டு மும்மலமுடையோராக திகழ்கின்ற ஆன்மாக்கள் தம்மை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ பந்தத்தையே அறிய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். தோன்றலர் தொத்துள்ளார் துணை என்று குறிப்பிட்டார். அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று நாம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். துணை என்பது ஆணவம், துணை என்பது மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்புடைய சகல ஆன்மாக்கள் என்ன, மாயாமலம் உடையவர்கள் தானே மும்மலம் உடையவர்கள். அந்த மாயாமலமாகிய துணை உடைய சகலர்கள் எதை உணரமாட்டார்களாம், தொத்து உள்ளார் தோன்றனர், தொத்து தோன்றனர். தொத்து என்பது இந்த தொத்து இருக்கின்றதுன்னு சொல்வார்கள். உயிரின் அறிவோடு அப்படியே அந்த உயிரின் அறிவை பற்றி அந்த உயிரின் அறிவோடு விரவி கலந்து உயிரறிவை அடியோடு இழவொட்டாமல் தடுத்து நிற்கின்றதல்லவா ஆணவ மலம். ஆகையினாலே இந்த ஆணவ மலத்தை தொத்து என்று குறித்தார்கள். தொத்து தோன்றலர் என்றால் தொத்தாகிய அந்த ஆணவ மலத்தை அறிந்திலர். மாயை என்னும் துணையினையுடைய சகலர் தம்மிடம் உள்ள தொத்தாகிய அந்த மலபந்தத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். எனவே ஏனைய இருவரும் தமக்கு மலபந்தம் உண்டு என்பதை அறிந்தவர்கள் யாரெல்லாம் என்றால் பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இருமலமுடைய பிரளயாகலர் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள், ஒருமலமுடைய விஞ்ஞானகலரும் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஆனால் மும்மலமுடைய சகலர்களுக்கு தமக்கு ஆணவ மலச்சார்பு உள்ளது என்பதே தெரியாது. ஆகவே அந்த அரிய செய்தி இந்த குரட்பாவையை சொல்லப்பட்டது. உரையாசிரியர் நிரம்பழக தேசிகர் இவ்வாறு இதற்கு பொருள் கூறியிருக்கின்றார்கள். இனி அடுத்த குரட்பாவிலே இந்த உயிர்களுக்கு என்று சுதந்திரமாக செயல் உண்டா, அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் தாமாகவே அந்த செயலை செய்யுமா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு அதற்கு விடை பகர்வதாக அமைந்துள்ளது அடுத்த கேள்வி, அடுத்த குரட்பா. அதை மிகவும் நகைச்சுவையாக தெரிவித்து குரட்பாவுக்கென்றே குரல் வெண்பாவிற்கென்றே ஒரு தனிச்சிறப்பு. நம்மிடம் கேள்வி கேட்டு விடையை வரவழைத்தல், நகைச்சுவையாக கூறி உண்மையை உணர வைத்தல், அதான் திருக்குறளுக்கு, உலகியல் சொன்ன திருக்குறளுக்கு எத்தனை புகழும் சிறப்பும் உண்டோ அத்தனை புகழும் சிறப்பும் இந்த வீடுவேற்று நூல் என்ற முறையிலே திருவருட்பயனுக்கும் உள்ளது. மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆன்மாவுக்கு சுதந்திரமாக செயல் உள்ளதா என்றால் அருமையாக சொன்னார்கள், நனவில் கண்ட ஒரு காட்சியை கனவில் உள்ளபடி காணக்கூடிய வல்லமை கூட அந்த ஆன்மாக்களுக்கு, நனவிலே கண்டவற்றை தான் கனவில் காண்கின்றது. ஆனால் நனவில் கண்டது போல தெளிவாக காணாமல் கனவில் எப்படியெல்லாமோ குழப்பமாக காண்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட திண்ணிய வெற்றியை உடைய ஆன்மாக்களுக்கு செயல் உடைத்து என்பது எவ்வாறு என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆன்மாக்களை திண்டிரல் என்று குறிப்பிட்டார். திண்திரல், அதாவது திண்மையான வெற்றி, திண்மையான வீரம், திண்மையான வெற்றி என்று சொல்லலாம். திண்மையான வெற்றி என்பது அப்படிப்பட்ட வெற்றியை உடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. இதைத்தான் அன்மொழி தொகை என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். உதாரணமாக தேன்மொழி வந்தாள் என்று சொல்கின்றோம். தேன்மொழி என்பது உண்மையில் தேனை போன்ற சொல், தேனை போன்ற பேச்சு என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் நேரடியாக பார்த்தா. ஆனால் தேன்மொழி வந்தாள்னு சொல்லும் பொழுது அப்படி தேனை போல மொழி பேசும் பெண் வந்தாள் என்று அங்கே பொருள் தந்துவிடுகின்றது. ஆகையினாலே தேன்மொழி என்பது அந்த தேன் மொழியினை குறிக்காமல் அப்படிப்பட்ட மொழியினை பேசக்கூடிய பெண்ணை குறித்து வருது. இப்படி வருவதான் அன்மொழி தொகைம்பாங்க. கண்ணுதல் சொல்றாங்க சாமியை திருமுறைகள், கண்ணுதல், அதாவது இதை நுதல் கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே இருக்கின்ற கண், நெற்றியிலே இருக்கின்ற கண், அது இந்த கண்ணை குறிக்கவில்லை. அப்படி நெற்றியிலே கண்ணை உடைய பெருமான் என்று சிவபெருமானை குறித்து இப்படி வருவதெல்லாம் அன்மொழி தொகை என்று சொல்வார்கள். அது மாதிரி திண்டிரல் என்றால் திண்மையான வெற்றி, அந்த திண்மையான வெற்றியை உடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. அதுவும் இகழ்ச்சி குறிப்பாகத்தான். உயிர்களுக்கு என்ன திண்மையான வெற்றி, நனவில் கண்டவற்றை கூட கனவில் ஒழுங்காக காண முடியவில்லை, எப்படி எப்படியாமோ கண்டு குழப்பமடைகின்றன, முடிந்த பிறகு கனவுதானா என்று அவர்கள் தெரிந்து கொள்கின்றன. ஆகையினாலே இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் உயிரானது தான் சார்ந்திருக்கின்ற அந்த கருவிகள், எத்தனை கருவிகள் தொழிற்படுமோ அந்த அளவுக்குத்தான் உயிருக்கு வந்து அறிவோ செயலோ விளங்கும். நனவில் வந்து நிறைய கருவிகள் தொழிற்படுகின்றன நனவு நிலையிலே. ஆனால் உறங்கி கனவு காணும் பொழுது செயல்படக்கூடிய கருவிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகின்றது. நனவு அவத்தையில் தான் 35 கருவிகள் தொழிற்படும் சொல்வார்கள். கனவுல அதை விட குறைந்து விடுகின்றது கருவிகள். பல கருவிகள் தொழிற்படுவதில்லை கனவு காணும் போது. உதாரணமாக நம்முடைய ஐம்பொறிகள் தொழிற்படுவதில்லை, அது நமக்கு நல்லா வெளிப்படையா தெரியுது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகளும் நனவு நிலையில் தான் தொழிற்படுகின்றன, கனவு நிலையிலே தொழிற்படுவதில்லை. இன்னும் பல அறிவுகள் இவ்விதமான தொழிற்படாமல் இருக்கின்றன. அப்போ அந்த கருவிகளுடைய சார்பு குறைந்த உடனே அந்த உயிர்களுக்கு செயல்படக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைந்துவிடும். இதுதான் உயிர்களுடைய திண்மையான வெற்றி என்று இகழ்ச்சியாக சொன்னார். இப்படிப்பட்ட உயிர்களுக்கு சுதந்திரமாக சேருண்டா, அறிவுகளை சார்ந்தன்றி எதையும் செய்ய இயலாத உயிர்களுக்கு சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்க முடியும் என்று அருமையாக கேட்டார். அடுத்த குறட்பாவிலே இன்னொரு கேள்வி, சரி சுதந்திரமான அறிவாவது உண்டா, செயல்படத்தான் முடியல, தானாக அறியுமா, எவரும் காட்ட வேண்டியதின்றி தானாகவே கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த உயிர்களுக்கு உள்ளதா சொன்னால், அதையும் இகழ்ச்சி குறிப்போடு மிக அருமையாக கேட்டார்கள். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற என்றார்கள். அதாவது நாம் உலகியலிலே பார்க்கின்ற பார்வைக்கும் சைவ சித்தாந்த பார்வைக்கும் எத்தனை வேறுபாடு என்று பார்க்கும். வேறுபாடு என்பது என்ன? சைவ சித்தாந்த பார்வை மெய்யானது, உலகியல் பார்வை போலியானது. அதுதான் வேறுபாடுன்னா, அது அந்த எப்படிப்பட்ட வேறுபாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான நோக்கு சைவ சித்தாந்தத்தில் தான், உலகியல் நோக்கு போலியான நோக்கு தான். என்ன, மனிதன் எல்லாவற்றையும் எட்டி பிடித்து விட்டான், மானுடம் வெல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதாவது இவர்களே தன்னிச்சையாக செயல்பட்ட மாதிரி. இன்னும் எத்தனையோ சவால்களை, எல்லா காலத்திலையும் மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ சவால்கள் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றன. உடைய அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ வளர்ச்சிகளை மனித சமுதாயம் கண்டாலும் இந்த மனித சமுதாயத்திற்கு சாதிக்க வேண்டிய சவால்கள் எதுவும் இல்லைன்னு இந்த காலத்திலையும் சொல்ல முடியுமா? இந்த காலத்திலையும் சொல்ல முடியாது, எந்த காலத்திலையும் சொல்ல முடியாது. எப்பவும் சாதிக்க வேண்டிய சவால்களும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எதை வென்றார்கள்? இறைவன் அருள் துணை இருந்தது என்றால் எதையாவது செய்வான். ஆனா இந்த இறைவன் அருள் துணையாக இருப்பதை அவன் அறிய மாட்டான். அது வருகின்ற அதிகாரங்கள் அருமையாக சொல்வார்கள். அருளது நிலையின் அதிகாரம் வரப்போகின்றது, அதிலே மிக அற்புதமாக சொல்வார். உயிர்களை வளர்த்து விடுவது போல திருவருள் தான். ஆனா அந்த திருவருளை அந்த உயிர்கள் அறியாமல் இருக்கின்றனவே, இது எப்படி இருக்கின்றது என்று பல உவமைகளை அருமையாக சொல்ல இருக்கின்றார்கள். அங்கே பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்கின்றார்கள் என்றால், சரி திருவருள் எல்லாம் துணை செய்யாமல் உயிர்களே அறிகின்றன என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டால், அதற்குத்தான் அருமையாக சொன்னார்கள், அப்படி தானாகவே அறியக்கூடிய தன்மை இந்த உயிர்களுக்கு இருக்குமே என்றால் இந்த உயிர்கள் ஏன் ஐம்பொறிகளை சார்ந்து அறிய வேண்டும்? திருவருள் இருக்கட்டும், ஐம்பொறிகளை சாராமல் அந்த உயிர்களால் அறிய முடியுமா என்று ஒரு வினா இருக்கு. உருவத்தை அறிய வேண்டும் என்றால் உயிர்கள் கண்ணை துணை கொள்ள வேண்டியுள்ளது. ஓசையை அறிய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் செவியினை துணை கொள்ள வேண்டியுள்ளது. எந்த பொறியாவது துணையாக கொள்ளாமல் இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குமா? இப்ப தானாகவே அறியக்கூடிய தன்மை உடைய அந்த உயிர்கள் என்றால் அவை பொறிகளின் துணையின்றி அறிய முடியுமா என்றால் முடியாது. எனவே பொறிகளின் துணையின்றி ஒன்றையும் அறிந்து கொள்ளாத இந்த உயிர்களுக்கு சித்துங்கிற பேரு ரொம்ப நன்றாக இருக்கின்றது என்று இகழ்ச்சி தோன்ற கேட்கின்ற ஆசிரியர், அறிவு என்ற பெயர், அதாவது இந்த உயிரை சித்து என்று சொல்வது நன்று அற, அது அற நன்று என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அற நன்று, மிக நன்று. அற என்றால் மிக, மிகவும் ரொம்ப நல்லா இருக்குயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யாராவது பொருத்தம் இல்லாம ஏதாவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இகழ்ச்சி குறிப்பாக சொல்வது போல, பொறிகளின் துணையின்றி எதையுமே அறிய மாட்டாமா அந்த உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்களுக்கு சித்துங்கிற பேர் ரொம்ப அழகா இருக்கு என்று இகழ்ச்சி தோன்ற அருமையாக சொன்னார்கள். இதன் மூலம் விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அப்ப பொறிகளை சார்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகின்றது. அப்ப நாம பொறிகளை சார்ந்து அறிய முடியாது இல்லையா? ஏன்னா பொறிகளை சார்ந்து அப்புறம் தானே நமக்கே அறிவு விளங்குகின்றது. உலக அறிவு வெளியிலே இருக்கிற புலன்களை அப்பதான் நாம் அறியிறோம். பொறிகளை சாராம சிந்திச்சு சிந்தனை அறிவு நமக்கு விளங்குகின்றது என்றால் அது அந்த கதங்களின் துணை கொண்டு விளங்குகின்றது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்ந்தாதான் நமக்கு அறிவே விளங்குது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்வதற்கு முன்னால் நாம எதையுமே அறியாமல் தான் இருந்திருப்போம். அப்ப அப்படி இருக்கின்ற நம்மையும் இந்த உடலையும் ஒருவன் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா உடலோடு சேர்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே நாம தேடி உடலை சார முடியாது. உடலை நம்மையும் கூட்டி வைப்பதற்கு ஒருவன் வேண்டும் போன்ற உயரிய கருத்துக்களை எல்லாம் இந்த குறட்பாவின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் ஆசிரியர். ஆகவே 14 குரட்பாவின் மூலமாக உயிர்களுக்கென்று சுதந்திரமான செயல் கிடையாது, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்கள் செல்லும் என்ற கருத்தும், இந்த 15 குரட்பாவின் மூலமாக உயிர்கள் தாமே அறியக்கூடிய வல்லமை உடையன அல்ல. அப்படி தாமே அறியக்கூடியவை என்றால் பொறிகளின் துணையின்றி அவை அறிய வேண்டும். எனவே அவற்றை, அதாவது அந்த உயிர்களை சித்து என்று சிறப்பித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அப்ப சில சமயவாதிகளுக்கு இது ஒரு வசதியாக போய்விடுகின்றது. என்னவென்றால், சிலருக்கு என்ன கொள்கை என்று சொன்னால், உயிருக்கு அறிவே கிடையாது, அறிவு என்ற அந்த குணமே உயிர்களுக்கு கிடையாது என்பது அவர் கொள்கை. நம்ம கொள்கை அதுவும் கிடையாது. அதுதான் நாம சைவ சித்தாந்தத்திலே நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. நாம வந்து எதை மறுக்கின்றோம் என்றால், உயிர் அறிவுடைய பொருள் என்பதை மறுக்கவில்லை. உயிர்கள் அறிவுடையன. இப்ப அறிவுடையன கண்ணோட்டத்தில் பார்த்தா சித்து பொருள்கள் தான். ஆனா அது என்னையா சித்துன்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கின்றதுன்னு சொன்னார். சித்து பொருள்னாலும் அதை சித்துன்னு சிறப்பித்து சொல்வதில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், தானா அறிவுடைய பொருளா இருந்தாலும் தானே அறியக்கூடிய அறிவு உயிர்களுக்கு இல்லை. சிவபெருமான் அறிவித்தால்தான் அறியும். அதுவும் உலகத்தை அறிவித்தால்தான் அறியக்கூடிய அளவிலே இருக்கின்றன உயிர்கள். சிவபெருமான் தன்னை அறிவித்தால் இந்த உயிர்களுக்கு சிவபெருமான் அருளின் துணை கொண்டு சிவபெருமானை காணக்கூடிய வல்லமை இன்னும் வரவில்லை. அந்த பக்கம் வர என்ன பக்கம் இருக்கு? இப்போ சிவபெருமான் உடலை தந்து அந்த உடல் வாயிலாக உலகத்தை நமக்கு காட்டுகின்றார். அந்த உலகத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த அளவுதான் சிவத்தை, சிவம் தன்னை உணர்த்தினால் கூட அதை உணரக்கூடிய, சிவமே தன்னை உணர்த்தினாலும் கூட சிவத்தை உணரக்கூடிய பக்கம் வரவில்லை. எனவே உயிர்கள் அறிவிக்க அறிவன என்ற கருத்து கூறப்பட்டது. ஆனா இன்னும் சிலருடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது, அதை நாம ஒத்துக்கலாம். ஏதோ உயிர்களை சித்து என்று சொல்வதை நாம இகழ்ந்துட்டோம் அப்படிங்கறதுனால அப்ப நம்ம உயிர்களுக்கு அறிவே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னா இல்ல. அதான் சிலர் சொல்லுவாங்க, உயிர்களுக்கு அறிவு கிடையாது என்பது சில மருத்துவர் கொள்கை, அதையும் நாம மறுக்கின்றோம். அப்ப உயிர்களுக்கு அறிவு உள்ளது, அது திருவருளால் பொறிகளின் துணை கொண்டு விளக்கப்படுவது. அப்படி திருவருள் உயிர்களின் அறிவை விளக்காவிட்டால் உயிர்களின் அறிவு விளங்காது. கண் இருக்கின்றது, கண்ணுக்கு காணுந்தன்மை உண்டான்னு கேட்டா காணுந்தன்மை உண்டுதான் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் புற ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. கண்ணுக்கு ஒளி உண்டுதான், ஆனால் விளக்கொளியின் துணையின்றி அல்லது கதிரவன் ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, திருவருளின் துணையின்றி அந்த அறிவு விளங்காது. திருவருளால் தான் ஆன்ம அறிவு விளக்கப்பெறும். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனா சிலர் என்ன சொல்லிடுறாங்க, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது என்று சொன்னார். அப்ப அவர்களிடம் மிக அருமையாக தர்க்க முறையிலே கேள்வி கேட்கின்றார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவில் எனில் என் செய்ய என்று அருமையாக கேட்கின்றார். அதாவது உயிருக்கு அறிவு அறிவே கிடையாது என்று சிலர் சொல்கின்றார்களே, அந்த கருத்து எதை போன்றது என்றால், கண்ணுக்கு காணந்தன்மையே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. இப்ப கண்ணுக்கு வந்து காணந்தன்மை இருப்பதனால்தான் சூரிய ஒளியால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது. கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் இருளால அந்த கண்ணொளியை மறைக்க முடியுது. இப்ப காணந்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப படலத்தால் மறைப்புண்டா கண், காணந்தன்மையை இழந்து நிற்கின்ற கண் இருக்கின்றதே, குருட்டுத்தன்மை பெற்றிருக்கின்ற கண் என்பது என்ன? படலத்தால் மறைப்புண்ட கண். படலத்தால் மறைக்கப்பட்ட கண்ணுக்கு வந்து இருள் இருந்தாலும் சரி ஒளி இருந்தாலும் சரி ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த கண் எதையும் காணப்போவதில்லை. ஏனென்றால் அது படலத்தாலே தடுக்கப்பட்டு அந்த கண்ணானது காணந்தன்மையை இழந்து நிற்கின்றது. அது மாதிரி கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய்தான் ஒளியினால், அதாவது கதிரவன் ஒளியினால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது, இருளால் கண் பார்வையை மறைக்க முடிகின்றது. மேலும் இந்த உலகமானது இந்த கண்ணால் காணும் பொருட்டு தான் இந்த உலகம் உள்ளது. கண்ணுக்கு காணும் தன்மை இல்லை என்றால் கதிரவன் ஒளியினால் என்ன பயன் இருக்க முடியும்? இருள் தான் என்ன செய்ய முடியும்? இருள் தான் மறைக்க முடியுமா? உலகத்தினாலதான், உலகத்தை உலகம் இருந்துதான் எதுக்கு? கண்ணுக்கு காணத்தன்மை இல்லாட்டா அந்த கண்முன்னால உலகம் இருந்துதான் எதுக்கு என்று கேட்டு அதோடு நிறுத்திக் கொள்கின்றார். அப்போ இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணத்தன்மை உள்ளது என்ற கருத்தை சொல்ல வருவதாக தெரிகின்றது. ஏனென்றால் அந்த குரட்பா அப்படிதான் சொல்கின்றது. அலர்கண் தெளிவில் எனில், அலர்கண் தெளிவில் எனில் என்று சொன்னார். அதாவது விழித்திருக்கின்ற கண்ணிலே காணும் தன்மை இல்லை என்று சொன்னால் சூரிய ஒளியினாலும் பயனில்லை. ஏன்னா பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தான் சூரிய ஒளி வேண்டும், சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கண் பார்க்கும். பார்க்கக்கூடிய அந்த தெளிவே இல்லை அந்த கண்ணுக்கு அப்படின்னா சூரிய ஒளியாலும் அந்த கண்ணுக்கு பயனில்லை. இருளும் அந்த கண்ணிலே எந்த மறைத்தலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கண்ணுக்கு காணத்தன்மையே இல்லை. அது மாதிரி கண்ணுக்கு எதிரே இருக்கிற உலகத்தாலும் அந்த கண்ணுக்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே அலர்கன் தெளிவு இல் எனில், விழித்திருக்கின்ற கண்ணிலே தெளிவு அதாவது காணத்தன்மையாகிய அந்த தெளிவு இல் எனில், இல்லை என்றால் ஒளியும் இருளும் உலகும் என் செய்ய? கதிரவன் ஒளியும் கார் இருளும் உலகமும் என்ன செய்வதற்காக இருக்கின்றன? என்ன பயனை செய்தற் பொருட்டு இவையெல்லாம் இருக்கின்றன என்று முடிக்கின்றார். அப்ப இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணத்தன்மை உண்டு என்ற கருத்தை சொல்லுவதாக தெரிகின்றது. ஆனால் இதன் மூலம் சொல்கின்ற கருத்து வேறு. எப்படி ஓமை மட்டும் சொல்லியிருக்கின்றார். பெரிதும் மொழிதல் அணியிலே அருமையாக சொல்வது குரல் வெண்பாவிற்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். அதான் தகுந்த ஆசிரியரிடத்திலே குரல் வெண்பா என்ற யாப்பு அமைந்துவிட்டது என்றால் அதனுடைய சிறப்புக்கு கேட்கவே வேண்டாம். அதான் வள்ளுவரும் சொல்வார், சில குரட்பாக்களை பார்க்கின்றோம், சொல்வார், நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும் புணலின் நீங்கின் அதனை பிற என்று சொல்லி முடித்துடுவார். அதாவது தண்ணீரிலே முதலையானது பிற விலங்குகளை வென்றுவிடும், தண்ணீரில் இருக்கும்போது வென்றுவிடும். ஆனால் அந்த முதலை தரைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் மற்ற விலங்குகள் அந்த முதலையை, மற்ற வனவிலங்குகள் தாக்கி அழித்துவிடும். ஆக எந்த விலங்கைனாலும் முதலை வெல்லும், ஆனால் எங்க வச்சு? தண்ணீர்ல வச்சுதான். தரைக்கு வந்துட்டுதுன்னா மற்ற வனவிலங்குகள் அம்பிட்டுச்சுன்னா மற்ற விலங்குகள் இதை அழித்து விடும் என்று சொன்னார். இந்த கருத்தான் சொல்லியிருக்கார். இப்ப இந்த குரட்பாவின் மூலம் வள்ளுவர் சொல்ல வருவது என்ன? முதலை எந்த இடத்துல வெல்லும், முதலை எந்த இடத்துல தோற்கும் என்று இந்த கருத்து தான் அங்க சொல்ல வேண்டிய கருத்தா என்றால் இந்த கருத்தின் மூலம் அங்கே வள்ளுவர் உணர்த்துகின்ற கருத்து வேறு. என்ன கருத்து உணர்த்துகின்றார் என்றால் அதுபோல அரசனும் இடமறிந்து அவன் நடக்க வேண்டும். எந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்டினால் செல்லுமோ அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும். எந்த இடத்துல வச்சு அவன் போர் செய்தால் வெற்றி பெறுவானோ அந்த இடத்துல போர் செய்யணும். எவ்வளவுதான் வந்து எளியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இடத்திற்கு போய் அவர்களோடு மோதினால் அது வெற்றியை நமக்கு தேடித்தருவது கடினம் என்று சொல்கின்றார். அதான் கருத்து. அதான் அரசன் இடமறிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதான் அந்த முதலை மேல வைத்து சொன்னார். இப்படி வேறொரு கருத்தை கூறி அதன் மூலம் உரிய கருத்தை தர வைப்பதை இது ஒரு அழகு, ஒரு அணிநயம். அணி என்றாலே அழகு, அழகாக சொல்வது கவிதைக்கு இயல்பல்லவா? ஆகவே இந்த அணியினை என்ன சொல்வார்கள் என்றால் பிரிது மொழிதல் அணி என்று சொல்வார்கள். பிரிது மொழிதல் வேறொன்றை சொல்லுதல், வேறொன்றை சொல்லி உரிய கருத்தினை பெற வைத்தல். அதை மாதிரிதான் இங்கேயும் அந்த பிரிது மொழிதல் அணியைத்தான் இங்கே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் கையாண்டுள்ளார்கள். விழித்திருக்கின்ற கண்ணிலே ஒளி இல்லை என்றால், காணத்தன்மை இல்லை என்றால் கதிரவனுடைய ஆளும் பயனில்லை, இருளாலும் பயனில்லை, உலகத்தாலும் பயனில்லை சொல்வதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு அறியின்தன்மை இல்லை என்றால் திருவருளாலும் ஆன்மா பயன்பெறுவதற்கு ஒன்றுமில்லை. சூரிய ஒளி மாதிரி திருவருள், இருள் மாதிரி ஆணவ மலம். ஆணவ மலம் உயிரை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உயிரின் அறிவை தடுக்கின்றது அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி உயிருக்கு அறிவுன்னே ஒன்று இல்லை என்றால் இந்த ஆணவம் எதை மறைக்கின்றது? உயிர்களுடைய எதை மறைக்கின்றது? உயிர்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தால் இந்த ஆணவம் உயிர்களின் அறிவை மறைக்குதுன்னு சொல்லலாம். உயிர்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல ஒரு முடிவு வந்து விட்டால் இப்ப ஆணவனத்திற்கும் வேலை இல்லை, திருவருளுக்கும் வேலை இல்லை. திருவருள் உணர்த்தினாலும் ஜடப்பொருள் உணரப்போவதில்லை. அது மாதிரி உலகத்தை வச்சு இந்த உயிர்கள் என்ன அனுபவிக்கப் போகின்றன, அறிவுள்ள பொருள் தான் அனுபவிக்க போறது. ஆகையினாலே அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, உயிர்களுக்கு அறிவே இல்லை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிர்கள் தானே அறியக்கூடிய சுதந்திர அறிவுடையவை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் எப்படி சொல்கின்றோம், அதான் கண்ணில் வைத்து சொல்கின்றோம், கண் காணும் தன்மை உடையதுதான் ஆனால் புற ஒளி காட்டினாலன்றி காணாது. அதுபோல உயிர்கள் அறியும் தன்மை உடையவைதான் ஆனால் திருவருள் அறிவித்தாலன்றி உயிர்கள் அறிய மாட்டார் என்பது. ஆக திருவருள் அறிவிக்கின்ற திருவருள் சிறந்த பொருளை அறிவிக்க வேண்டியதுதானே. உயிர்களுக்கு சிறந்த சார்பு சிவம்தான், அந்த சிவத்தை உயிர்களுக்கு காட்ட வேண்டியதுதானே. அதனை விடுத்து ஏன் உலகத்தையே காட்டி நிற்கின்றது என்று சொன்னால், உயிர்களுக்கு பற்றெல்லாம் உலகத்தில் தானே இருக்கின்றது. சிவத்தை அறிய வேண்டும் என்று எத்தனை உயிர்கள் கேட்கின்றன. அதிபக்குவம் தீவிரதர சத்தனிபாதம் வந்த உயிர்கள் தான் அப்படி வேண்டி நிற்கின்றன. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல அசிந்துருக வேண்டுமனே என்று, அப்படி அந்த நிலையிலே எம்பெருமானுடைய திருவடியே வேண்டும் என்று உருகி நிற்கின்ற உயிர்களுக்குத்தான் திருவருள் எம்பெருமானை காட்டும். நாமெல்லாம் உலக பேர்கள் இன்னும் எத்தனையோ உலக பேர்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே அந்த பற்று தீரும் வரை திருவருளானது சிவபெருமானை காட்டார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஆகையினாலே உயிர்கள் பக்குவம் அடையும் வரை யான் எனது என்ற உணர்ச்சியை விடாது. அந்த உணர்ச்சியோடு இருந்து கொண்டு உலக சார்பிலே உயிர்கள் அழிந்து நிற்கும். ஆகவே உலகத்தை அசத்து என்பார்கள், சிவத்தை சத்து என்பார்கள். சத்து என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு எதிர்ப்பதமாகிய அசத்து என்னன்னு. சத்து என்றால் எப்போதும் ஒரே தன்மை தாய் இருக்கக்கூடிய பொருள், அதாவது நிலை மாறாத பொருள். சிவம் மேன்மையான நிலையில இருக்கும், அந்த நிலையில் விட்டு ஒரு நாளும் மாறாது. ஆனால் உலகம் அப்படியல்ல, நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும். அதுதான் உலகத்தினுடைய இயல்பு.